யோவான் அதிகாரம் 12. பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் 6 நாட்கள் இருந்தன. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே லாசரு வாழ்ந்து வந்தான். இவன் இறந்த பின்னரும் இயேசுவால் உயிர் பெற்று எழுந்தவன். பெத்தானியாவில் இயேசுவுக்கு இரவு விருந்து ஏற்பாடு செய்தனர். மார்த்தாள் உணவு பரிமாறினாள். இயேசுவோடு லாசருவும் இன்னும் பலரும் விருந்தில் கலந்து கொண்டனர். மரியாள் சுத்தமான நலதம் என்னும் விலை உயர்ந்த வாசனை தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்தாள். அவள் அதனை இயேசுவின் பாதங்களில் ஊற்றினாள். பிறகு அதனை தன் தலைமயிரால் துடைத்தாள். வீடு முழுவதும் தைலத்தின் வாசனை நிறைந்துவிட்டது. யூதாஸ்காரியோத்தும் அங்கிருந்தான். மரியாள் செய்தவற்றை இவன் விரும்பவில்லை. அவன்,
இத்தைலம் 300 வெள்ளிக்காசுகள் மதிப்புடையது. இதனை விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம்
என்றான். ஆனால் உண்மையில் அவனுக்கு ஏழைகளின் மீது அக்கறை இல்லை. அவன் ஒரு திருடனானபடியால் இவ்வாறு சொன்னான். இவன்தான் இயேசுவின் சீஷர்களுள் பணப்பையை வைத்திருந்தவன். இவன் அவ்வப்போது பணப்பையிலிருந்து பணம் திருடி வந்தான். இயேசு அவனிடம்,
அவளை தடை செய்யாதீர்கள். என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை சேமித்து வைத்திருந்தால் ஏழை மக்கள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள். நானோ எப்பொழுதும் உங்களோடு இருப்பதில்லை
என்றார். யூதர்களில் பலர் இயேசு பெத்தானியாவில் இருப்பதாக அறிந்தனர். ஆகையால் அவர்கள் அங்கே சென்றனர். அவர்கள் இயேசுவை மட்டுமல்லாமல் லாசருவையும் பார்க்க எண்ணினர். லாசரு இயேசுவால் மரணத்துக்குப் பின்னும் உயிரோடு எழுப்பப்பட்டவன். ஆகவே தலைமை ஆசாரியர்களும் இயேசுவோடு லாசருவையும் கொல்ல திட்டமிட்டார்கள். ஏனென்றால் லாசருவின் நிமித்தம் ஏராளமான யூதர்கள் தங்கள் தலைவர்களை விட்டுவிட்டு இயேசுவை நம்பத் தொடங்கினர். அதனால்தான் யூத தலைவர்கள் லாசருவையும் கொலை செய்ய விரும்பினர். மறுநாள் இயேசு வருவதாக எருசலேமிலுள்ள பெரும் கூட்ட மக்கள் கேள்விப்பட்டனர். இம்மக்கள் பஸ்கா பண்டிகைக்காக வந்தவர்கள். அந்த மக்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவை சந்திக்க சென்றனர். அவர்கள்,
அவரை புகழ்வோம், வருக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தரின் பேரால் வருகிறவரே, தேவன் இஸ்ரவேலின் ராஜாவை ஆசீர்வதிப்பாராக
என்று முழங்கினர். இயேசு ஒரு கழுதையைக் கண்டு அதன் மேல் ஏறிக்கொண்டார்.
சியோன் நகரமே, அஞ்ச வேண்டாம், பார், உன் ராஜா வந்து கொண்டிருக்கிறார், அவர் இளங்கழுதை மேல் சவாரி செய்து வருகிறார்
என்றும் மக்கள் ஆரவாரம் செய்தனர். இயேசுவின் சீஷர்கள் இவற்றை முதலில் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு மகிமையில் எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் இவை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறதே என்று உணர்ந்து கொண்டனர். அத்துடன் அவருக்காக தாங்கள் செய்த செய்கைகளையும் நினைவு கூர்ந்தனர். மரணத்திலிருந்து லாசருவை இயேசு எழுப்பி கல்லறை விட்டு வெளியே வா என்று சொன்னபோது இயேசுவுடன் பலர் இருந்தனர். இப்பொழுது அவர்கள் மற்றவர்களிடம் இயேசு செய்தவற்றை பற்றி கூறினர். இயேசு இந்த அற்புதத்தை செய்ததை கேள்விப்பட்ட ஏராளமான மக்கள் இயேசுவை வரவேற்பதற்காக திரண்டனர். அதனால் பரிசேயர்கள் தங்களுக்குள்,
பாருங்கள், நமது திட்டம் நன்மையை தரவில்லை, எல்லா மக்களும் அவரை பின்தொடர்கிறார்கள்
என்று பேசிக்கொண்டனர். அங்கே கிரேக்க நாட்டு மக்களில் சிலரும் இருந்தனர். இவர்கள் பஸ்கா பண்டிகையில் வழிபாடு செய்ய எருசலேமுக்கு வந்திருந்தனர். இவர்கள் பிலிப்புவிடம் சென்று,
ஐயா, நாங்கள் இயேசுவை சந்திக்க விரும்புகிறோம்
என்றனர். பிலிப்பு அந்திரேயாவிடம் சொன்னான். பிறகு இருவரும் இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர்களிடம்,
மனிதகுமாரன் மகிமை பெறுகிற நேரம் வந்துவிட்டது. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். ஒரு கோதுமை விதை தரையில் விழுந்து அழிய வேண்டும். பிறகுதான் அது வளர்ந்து ஏராளமாக கோதுமையை தரும். ஆனால் அது அழியாவிட்டால் அது தனி விதையாகவே இருக்கும். தனக்கு சொந்தமான வாழ்வை நேசிக்கிறவன் அதனை இழப்பான். இவ்வுலகில் தன் வாழ்வின் மீது வெறுப்பு கொண்டவன் என்றென்றைக்கும் அதை காத்துக்கொள்வான். அவன் நிரந்தர வாழ்வை பெறுவான். எனக்கு பணிவிடை செய்கிறவன் என்னை பின்பற்ற வேண்டும். நான் எங்கெங்கே இருக்கிறேனோ அங்கெல்லாம் என் பணியாளனும் இருப்பான். எனக்கு பணி செய்கிறவர்களை என் பிதாவும் பெருமைப்படுத்துவார். நான் இப்போது கலக்கத்தில் இருக்கிறேன். நான் என்ன சொல்வது? பிதாவே, என்னை இந்த துன்பக் காலத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லலாமா? இல்லை, துன்பப்படுவதற்காகவே இத்தருணத்தில் வந்தேன். பிதாவே, உங்கள் பெயருக்கே மகிமையை தேடித்தருக
என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல் வந்து,
நான் என் பெயருக்கு மகிமை கொண்டு வந்திருக்கிறேன், நான் அதை மீண்டும் செய்வேன்
என்றது. அங்கே நின்றிருந்த மக்கள் அக்குரலை கேட்டார்கள். அவர்களில் சிலர் அதனை இடிமுழக்கம் என்றனர். வேறு சிலரோ,
ஒரு தேவதூதன் இயேசுவிடம் பேசினான்
என்றனர். மக்களிடம் இயேசு,
இந்த குரல் எனக்காக அல்ல, உங்களுக்காக. உலகம் நியாயம் தீர்க்கப்படுவதற்கான தருணம் இதுதான். இப்பொழுது உலகை ஆண்டு கொண்டிருக்கும் சாத்தான் தூக்கி எறியப்படுவான். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்படுவேன். இது நடைபெறும்போது எல்லா மக்களையும் என்னோடு சேர்த்துக்கொள்வேன்
என்றார். தான் எவ்வாறு இறந்து போவேன் என்பதை காட்டவே இவ்வாறு கூறினார். ஆனால் மக்களோ,
கிறிஸ்து என்றென்றும் வாழ்வார் என்று நமது சட்டங்கள் கூறுகின்றனவே, அப்படி இருக்க மனிதகுமாரன் உயர்த்தப்படுவார் என்று ஏன் கூறுகின்றீர்? யார் இந்த மனிதகுமாரன்
எனக் கேட்டனர். பிறகு இயேசு,
இன்னும் சிறிது காலம் உங்களோடு ஒளி இருக்கும், எனவே ஒளி இருக்கும்போதே நடந்துவிடுங்கள். அப்போதுதான் இருட்டாகிய பாவம் உங்களை பிடித்து கொள்ளாது. இருட்டிலே நடந்து போகிறவனுக்கு தான் எங்கே போகிறோம் என்பது தெரியாமல் இருக்கும். ஆகவே ஒளி இருக்கும்போதே அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆவீர்கள்
என்றார். இயேசு இவற்றையெல்லாம் சொல்லி முடித்த பின் அவ்விடத்தை விட்டு போனார். அவர் போய் அவர்களிடமிருந்து தன்னை மறைத்து கொண்டார். இயேசு இவ்வாறு ஏராளமான அற்புதங்களை செய்தார். மக்கள் அவற்றை பார்த்தனர். எனினும் அவர் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னது நிறைவேறும்படிக்கு இவ்வாறு நிகழ்ந்தது.
கர்த்தாவே, நாங்கள் சொன்னதை கேட்டு நம்பிக்கை வைத்தவர்கள் யார்? தேவனின் வல்லமையை கண்டு கொண்டவர்கள் யார்?
இதனால்தான் மக்கள் நம்பவில்லை. ஏனென்றால் ஏசாயா மேலும்,
தேவன் மக்களை குருடாக்கினார், தேவன் அவர்களின் மனதை மூடினார், அவர்கள் கண்களினால் பாராமலும் மனதின் மூலம் அறியாமலும் இருக்க வேண்டும் என்றே தேவன் இதை செய்தார், அதன்பின் அவர்களை நான் குணப்படுத்துவேன்.
இயேசுவின் மகிமையை ஏசாயா அறிந்திருந்தபடியால் அவர் இவ்வாறு சொன்னார். எனவே ஏசாயா இயேசுவை பற்றி பேசினார். ஆனால் ஏராளமான மக்கள் இயேசுவை நம்பினார்கள். ஏராளமான யூத தலைவர்கள் கூட இயேசுவை நம்பினார்கள். ஆனால் அவர்கள் பரிசேயர்களுக்கு பயந்தனர். எனவே அவர்கள் இயேசுவை நம்புவதாக வெளிப்படையாக கூறவில்லை. தாம் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படுவோமோ என்று அவர்கள் பயந்தனர். அவர்கள் தேவனால் வரும் பாராட்டை விட மனிதரால் வரும் பாராட்டை விரும்பினர். பிறகு இயேசு உரத்த குரலில்,
என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் என்னை அனுப்பிய தேவனிடமும் விசுவாசம் வைப்பான். என்னை பார்க்கிறவன் எவனோ அவனே என்னை அனுப்பிய தேவனையும் பார்க்கிறவனாகிறான். நானே ஒளி. நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆகவே என்னில் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவனும் இருளில் தங்கமாட்டான். நான் மக்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை. உலகத்தில் உள்ள மக்களை பாதுகாக்கவே வந்திருக்கிறேன். எனவே என் வார்த்தைகளை கேட்டும் என்னை நம்பாமல் போகிறவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. என்னை நம்ப மறுக்கிறவர்களையும் நான் சொல்பவற்றை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நியாயம் தீர்க்க ஒரு நீதிபதி உண்டு. அதுதான் நான் சொன்ன உபதேசங்கள். அவை இறுதி நாளில் அவர்களை நியாயம் தீர்க்கும். ஏனென்றால் நான் சொன்ன உபதேசங்கள் என்னிடமிருந்து வந்தவை அல்ல. நான் சொன்னவையும் உபதேசித்தவையும் என்னை அனுப்பிய என் பிதாவாகிய தேவன் எனக்கு சொன்னவையாகும். என் பிதாவின் கட்டளைகள் நித்திய ஜீவனுக்குரியவை என்பதை அறிவேன். ஆகையால் நான் சொல்கிறவைகளை என் பிதா எனக்கு சொன்னபடியே சொல்கிறேன்
என்றார்.